ஆபிரகாமின் வாழ்க்கை வரலாறு. உலகை வாக்கு தத்தமாக பெற்றவன், தேவனுடைய விசேஷித்த ஜனமான இஸ்ரவேலரின் தந்தையாக இருக்க ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். பழங்காலத்தில் இருந்த ஊர் என்னும் ஊரிலிருந்து செல்வ செழிப்பிலிருந்து அவனை கொண்டு வந்து கானான் தேசத்தில் ஒரு நாடோடியாக மாறும்படி தேவன் செய்தார். அவர் அவனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அம்மாபெரும் வாக்குத்தத்தங்களில் பல இனிமேல்தான் நிறைவேற்றப்படும். சுவிசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் ஆபிரகாமுக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை அறிவது மிக முக்கியம். ஆபிரகாமை பற்றி என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்க்கலாம். ஆபிராம் ஏதேன் தோட்டத்திற்கு சற்று அருகில் உள்ள மெசபோட்டேமியாவில் உள்ள ஊரை சேர்ந்தவன் ஆபிராம். அவனுக்கு 70 வயதாயிருந்த போது தேவன் அவனுக்கு காட்சி அளித்து சில குறிப்பிடத்தக்க வாக்குத்தத்தங்களை அளித்தார். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் முதலாம் வாக்குத்தத்தம் இடம்பெற்றுள்ளது. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-8 வசனம் வரைக்கும் வாசிக்கவும். ஆபிராம் சந்ததியார் பெருத்த ஜனமாவார்கள் என்றும் எல்லா மக்களும் அவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எனவும் ஆபிராமுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது சில கேள்விகள். ஆபிராம் எந்த தேசத்தை சேர்ந்தவன்? தேவன் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் ஏன் செய்தான்? பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்கு தத்தத்தின் பொருள் என்ன? எந்த தேசத்தை தேவன் அவனுக்கு வாக்களித்தார்? ஆபிரகாமின் சந்ததியார் யார்? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டனவா? ஆபிராமை நீதிமானாக தேவன் காண்பதற்கு என்ன காரணம்? ரோமர் 4 அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் காண்க. வெகு காலத்திற்கு முன், ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன் இந்த வாக்குத்தத்தங்கள் ஆபிராமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இக்காலத்துக்கும் இவை பொருந்துமா என நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நேரடியாகவே நம்மோடு தொடர்புடையவை என அவை நம் எதிர்காலத்தின் மீது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் நாம் பார்க்க போகிறோம். எதிர்கால வாக்குத்தத்தங்கள் இதை பற்றி ஆதியாகமம் 13 அதிகாரம் 14-17 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அபிராமுக்கும் அவன் சந்ததிக்கும் ஒரு தேசத்தை என்றென்றுமாக தருவதாக தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அடுத்ததாக ஆதியாகமம் 15 அதிகாரம் 5-6 வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அபிராமின் சந்ததியார் பெருந்திரராயிருப்பார்கள் என அபிராமுக்கு வாக்களிக்கப்பட்டது. அடுத்ததாக ஆதியாகமம் 15 அதிகாரம் 17-21 வசனத்தில் தேச வரைபடத்தில் இப்பகுதியை கண்டுபிடி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி விளக்கமாய் கூறப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 17 அதிகாரம் 3-8 வசனம் மற்றும் ஆதியாகமம் 17 அதிகாரம் 15-22 வசனம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்களிக்கப்பட்ட குமாரனாகிய ஈசாக்குதான் ஆபிரகாமின் உண்மையான சந்ததியாயிருப்பான். அவன் குமாரன் மூலமாய் தேவன் தமது வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி அதை நிலைநாட்டுவார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 15-18 வசனம் இதில் ஆபிரகாமின் சந்ததியார் தங்கள் பகைவர்களின் பட்டணங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். அவனுடைய கர்ப்ப பிறப்பின் மூலமாய் பூமியிலுள்ள தேசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சுருங்க சொல்வதாயின் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்டவை, முதலாவதாக பெருந்திரளான சந்ததியர், இரண்டாவது அவனை ஆசீர்வதிப்பவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், அவனை சபிக்கிறவர்களை தேவன் சபிப்பார், மூன்றாவதாக எல்லா தேசத்தாரும் அவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாலாவதாக அவனும் அவன் சந்ததியாரும் பகைவர் மேல் வெற்றி கொள்வார்கள். ஐந்தாவதாக அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் என்றென்றுமாக பூமி கொடுக்கப்படும். ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட மகன் ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளின் வயது அப்பொழுது 90. 37 ஆண்டுகளுக்கு பின் சாராள் மரித்து ஏத்தியரிடமிருந்து ஆபிரகாம் விலைக்கு வாங்கிய நிலத்தில், அது கர்த்தரால் வாக்களிக்கப்பட்ட பூமியா இருந்தாலும் கூட அவன் விலைக்கு வாங்க வேண்டியதாய் இருந்தது. இப்பூமியில் உள்ள எபிரோனில் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு பின் அவனுக்கு 175 வயது இருக்கும் பொழுது ஆபிரகாம் மரித்து அவனுடைய குமாரரால் சாராள் அடக்கம் பண்ணப்பட்ட அதே குகைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆபிரகாமுக்கும் சாராளும் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமியில் தங்கள் வாழ்நாளிலே பெற்றுக்கொள்ளவில்லை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஈசாக்குக்கும், பின்னர் ஈசாக்கின் மகன் யாக்கோபுக்கும், அதாவது இஸ்ரவேலுக்கும், அதன் பின் இஸ்ரவேலில் உள்ள யாக்கோபின் 12 மகன்களுக்கும் கையளிக்கப்பட்டன. 1000 வருடங்கள் கழித்து இறுதியில் தாவீதுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டன. அவை இவைதான் அளிக்கப்பட்டன. இப்பொழுது சில வேத பகுதிகளை பார்க்கலாம். ஆதியாகமம் 17:17, 21:5, 23:1 மற்றும் ஆதியாகமம் 23:19-20. ஆதியாகமம் 26:3-4, 28:13-14, கடைசியாக 2 சாமுவேல் 7:14-16. இப்பொழுது ஒரு கேள்வி, இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறினவா? இந்த வாக்கு தத்தங்கள் அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என குறிப்பாக கொடுக்கப்பட்டாலும் தங்கள் வாழ்நாட்களில் அவற்றின் நிறைவேறுதலை அவர்கள் காணவில்லை. அபிரகாமின் சந்ததியாரான இஸ்ரவேல் மக்கள் 500 ஆண்டுகளுக்கு பின்னும் கூட எகிப்திலிருந்து பலகாலம் அடிமைகளாக இருந்த பின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை. ஏனெனில் அந்த பூமியை அவர்கள் மறுபடியும் தங்கள் பகைவர்களிடம் இழந்து விட்டார்கள். தெளிவாக கூறப்பட்டது என்னவென்றால், பூமியானது ஆபிரகாமுக்குமே அவன் சந்ததிக்கும் என்றென்றுமாய் சுதந்திரமாய் கொடுக்கப்படும் என்பது. இப்பொழுது நாம் எபிரேயர் 11:39-40 என்ன கூறுகிறது என்பதை பார்க்கலாம். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான தொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இந்த வாக்கு தத்தங்களும் நாமும் கலாத்தியர் 3:10 வாக்கு தத்தங்களின் விளக்கத்தை குறிப்பிட்டுள்ளது. பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்படி இயேசுவின் கிரியைக்கு பொருத்தமானவை என்றும், அவை யூதருக்கு மட்டுமே உரிமையானவை அல்ல என்றும் விளக்கியுள்ளார். கலாத்தியர் 3:6-29 படிக்கவும். இப்பொழுது சில கேள்விகள். ஆபிரகாமின் பிள்ளைகள் யார்? இதை நாம் கலாத்தியர் 3:7-26 பார்க்கலாம். நாம் எங்கனம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? 26:29 பார்க்கலாம். அடுத்ததாக வசனம் 16 பவுல் ஆதியாகமும் 22 அதிகாரம் 15 18 வசனத்தில் மேற்கோள் காட்டுகிறார். எந்த சந்ததியாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. கடைசியாக எழுதினபடி யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைவோம் என அவர்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? ஆபிரகாமின் பிரதியேகமான சந்ததியராக ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் நாம் திருமுழுக்கினால் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு நாம் ஆபிரகாமின் வித்தாகவும் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரராகவும் ஆகிறோம். ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கும் அருளப்பட்ட வாக்குத்தத்தமாகும். வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும்? இதை பற்றி நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததியாருக்கும் வாக்களிக்கப்பட்ட அதை பெறுவதற்கு ஆபிரகாம் உட்பட மரித்தவர்களை அனைவரும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழப்பட வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படை போதனைகளில் ஒன்று என்னவெனில், இயேசு பூமிக்கு திரும்ப வரும் பொழுது மரித்தோரை உயிர்த்தெழும்பவார். அங்கே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒன்றுமாக இரு மேற்கோள்கள் தரப்பட்டுள்ளன. தானியேல் 12:2 வசனத்தில் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். 1 Thessalonians 4:16-17 வசனத்தை பார்க்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகவே வாக்குத்தத்தங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நிறைவேறும். அப்பொழுது விசுவாசத்தோடு மரித்தவர்கள் அனைவரையும் மரண நித்திரையினின்று எழுப்புவார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார். பாடசுருக்கம்: ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டன. அந்த வாக்குத்தத்தங்களின் மையமாக இயேசு கிறிஸ்து இருப்பதோடு இந்த பூமிக்கும் அதிலுள்ள மக்களுக்கும் தேவன் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறார் என்பதை தெளிவாக அவை கூறுகின்றன. வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் தேசத்தை முக்கியப்படுத்துகின்றன. நாம் கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெற்றதினால், அதாவது நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெறுவதன் மூலம் அவை நம்மையும் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராக உட்படுத்திக் கொள்கின்றன. வாக்குத்தத்தத்திற்கு நாமும் சுதந்திரவாளிகளே எனும் உண்மைக்கு புதிய ஏற்பாட்டில் அநேக பகுதிகள் உள்ளன. உதாரணமாக தீத்து 3:7 வசனத்தில் தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 3:21 வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருப்பீர்கள். ஆகவே தேவன் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து அதை ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததியாருக்கும் கொடுத்தார் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தனித்தன்மை வாய்ந்தவை என்று காண்கிறோம். தேவன் தம்மிடம் திரும்பி தம்மை ஆராதிக்கும் எல்லா மக்களையும் ஆபிரகாமின் நிமித்தமாக ஆசீர்வதிப்பார். தனித்தனியாக யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரராக ஆவார்கள். இப்படி ஆபிரகாமுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உலகத்திற்கும் அதன் மக்களுக்கும் தேவன் கொண்டிருக்கும் திட்டத்தை பற்றியனவாகும்.